والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا بالإفك أسبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم صدق الله العلي العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் சிறப்பாக சிறந்த வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் சொற்புகளையும் அருளிக்கொண்டே இருந்தார். இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்வின் எல்லா துறைகளிலும் கவனம் செலுத்தி இருக்கின்றது. ஒரு மனிதன் எந்த துறையை எடுத்து நோக்கினாலும் அத்தனை துறைகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மனிதனுக்கு வழிகாட்டி இருப்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னாக்களை எமது வாழ்வில் பின்பற்றுவதில் நாம் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நன்றாக தெரியும், இஸ்லாம் காட்டி தருகின்ற அத்தனை விடயமும் ஒரு மனிதன் சிறந்த வழியில் சிறப்பாக வாழ்வதற்காக வேண்டித்தான் என்பது நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் அல்ல. இந்த உலகிலே வாழ்கின்ற முஸ்லிம்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோரும் அடிப்படையிலே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் இஸ்லாமிய மார்க்கம் புனித மார்க்கம். இந்த புனித மார்க்கத்தில் கெடுதிகள் கிடையாது. இந்த மார்க்கத்தை அனுபவமாக பின்பற்றுகின்ற போது அத்தனை துறைகளிலும் இந்த மனிதன் முன்னேறி கொண்டே செல்வான் என்பதை இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வழியில் பார்க்கின்ற போது இரண்டு மனிதர்கள் அல்லது குடும்பங்கள் அல்லது சமூகங்கள் சேர்ந்து வாழ்கின்ற போது பல பிரச்சனைகள் வரும், பல குழப்பங்கள் வரும். அது மனித வாழ்க்கையின் நியதியாக இருக்கின்றது. இவ்வாறு குடும்பங்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, இவர்களுக்கு மத்தியிலெல்லாம் குழப்பங்கள் வருவதென்றால் அதற்கு மிக அடிப்படையாக இருப்பது ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கும். அதுதான் மனிதன் அடுத்தவனை புரியாது, அவனின் உணர்வுகளை மதிக்காது, தான் தோணித்தனமாக வாய்க்கு வந்தவாறு ஏதாவது ஒரு வார்த்தையை கூறிவிடுவான் என்று சொன்னால் ஒன்று அந்த வார்த்தை அந்த மனிதனை சந்தோஷப்படுத்தும், அல்லது அந்த வார்த்தை அந்த மனிதனின் உள்ளத்தை உடைத்துக் கொண்டு செல்லும். இதுதான் உண்மையான மனித வாழ்வின் நியதியாக இருக்கின்றது. எனவேதான் கணவன் மனைவியாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய ஆசான்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த ஆசான் குலாம்களாக இருக்கலாம், எங்கெல்லாம் மனிதர்கள் குழுவி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ
இஸ்தாபாத் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் குழப்பங்கள் வருவதற்கும் பிரச்சனைகள் உண்டாகுவதற்கும் அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்றுதான். அதுதான் நாம் கூறுகின்ற வார்த்தை, நாம் பேசுகின்ற வார்த்தை அடுத்த மனிதன் உணர்வை மதிக்காது, அடுத்த மனிதரின் உள்ளங்களை புரியாது. நாம் பேசுகின்ற அந்த வார்த்தை தான் மிக கேவலமாக எமக்கு மத்தியிலே பல குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு நாம் பல்லாண்டு காலமாக பிரிந்து வாழ்வதற்கும் அடுத்தவர்களுடன் பகைமைப்பட்டு வாழ்வதற்கும் இதுதான் அடிப்படை காரணம் என்பதை ஹிஜ்ரி ஆறாவது வரலாற்று ஆறாவது ஆண்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு இன்றைய காலத்தின் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதனால் அந்த நிகழ்வை கூறி இந்த ஹுத்பாவின் சுருக்கத்தை முடிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி ஆறாம் நூற்றாண்டில் பனு முத்தலக் என்ற ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த யுத்தம் முடிவடைந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சகாக்களும் மீண்டும் மதீனா நகரை நோக்கி செல்கின்றார்கள். அவ்வாறு செல்கின்ற வரையில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த அந்த நகையை மாலையை இழந்து விடுகின்றார்கள், தவறி விழுந்து விடுகின்றது. இதனை தேடிச் செல்வதற்காக தனது படைகளுடன் செல்லாது சற்று பிந்தியதன் காரணமாக எல்லோரும் இவர்களை விட்டு சென்று விட்டார்கள். இவர்கள் மட்டும் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் தக்வாவின் மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை காண்கின்றார்கள். கண்ட நேரத்தில் பரதாவுடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டதன் காரணமாக, அவர்களை அறிந்திருந்ததன் காரணமாக இந்த நேரத்தில் இவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் என்ற நோக்கத்தில் என்பதை அறிந்ததன் காரணமாக நபி அவர்களின் மனைவியை நான் இந்த இடத்தில் விட்டு செல்வதா, இவர்களுக்கு ஏதாவது ஆபத்து இழந்து விடுமே என்பதன் காரணமாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய வாகனத்தில் ஒட்டகத்தில் அவர்கள் ஏற்றிக் கொண்டு செல்கின்றார்கள். ஏற்றிக்கொண்டு சென்று மதீனா நகரத்தை அடைந்து அவர்கள் வீடு சென்று அங்கே நுழைந்து விட்டார்கள். ஆனால் எதிரை கண்ட அப்துல்லா உபைபின் தலூல் அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய முனாபிக்காக முனாபிக்குகளின் தந்தை தலைவன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த மனிதன் இந்த நேர்ந்த சம்பவத்தை பயன்படுத்தி இந்த நிகழ்வை பயன்படுத்தி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறான முறையில் தக்வாவின் மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நடந்து கொண்டு விட்டார்கள். இதனால் இதை பகிரங்கப்படுத்தி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அன்னவர்களுடைய கணவன் எமது தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்தை வாங்குவதற்காக இந்த உலகத்திலே நபி அவர்களை இழிவுபடுத்துவதற்காக அந்த முனாபிக் என்ன செய்தான், இவ்வாறு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறான முறையில் தக்வாவுக்கு மாத்தல் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நடந்து கொண்டு விட்டார்கள், ஜனாஸாவில் விட்டார்கள், விபச்சாரம் செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பகிரங்கமாக அங்கே மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றான். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்தார்கள். அதில் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பின்னால் சுமாராக 10 திருமணம் முடிக்கின்றார்கள். அந்த 10 9 மனைவிமார்கள் விதவிகளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம் கன்னிப்பெண்ணாக சிறிய பெண்ணாக இருந்தார்கள். இதனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு மிகவும் அன்பான முறையில் நடந்து கொண்டார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உடையம் கேள்விப்பட்டதும் மிக மிக கவலைப்பட்டார்கள். அவர்களுடைய உள்ளம் உடைந்தது, அவர்கள் மன வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 3 சஹாபாக்கள் பதுரிலேயே அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட மிக முக்கியமான மூன்று சஹாபாக்கள் இருந்தார்கள். அதில் ஹஸ்ரானுவின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களும் இவ்வாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறான முறையில் நடந்து விட்டார்கள் என்று இந்த இந்த விட்டுக்கட்டை மதீனா நகரிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு சேர்ந்து அவர்களும் இவ்வாறு இந்த மூன்று மனிதர்கள் இந்த மூன்று சகாபாக்களும் இந்த விடயத்தை மதீனா நகருக்கு பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களில் இரண்டு பேர் நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், குடும்ப உறவினர்களாக இருந்தார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். எங்கெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிரச்சனை குழப்பங்கள் வருகின்ற போது அங்கே குடும்பங்கள் தான் முதலாவது நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் என்றால் இந்த விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால், கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏதாவது பிரச்சனைகள் தோன்றிவிட்டால், அந்த நேரத்திலே அதற்கு பின்னணியாக இருப்பது பெரும்பாலும் குடும்பத்தவர்கள் தான் இருப்பார்கள் என்பதை இந்த விடயத்திலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக இவ்வாறு குடும்பத்தவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பின்னணியாக இருப்பதன் காரணமாக ஒருபோதும் குடும்ப உறவினர்களை துண்டித்து வாழ்வதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. எவ்வாறுபட்ட தோல்விகள் ஏற்பட்டாலும், எவ்வாறுபட்ட நஷ்டங்களை எமது குடும்பத்தவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தினாலும், அதையெல்லாம் மறந்து நாம் அவர்களை மன்னித்து குடும்ப உறவினர்களை வேறு பாதுகாப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது என்பதை இந்த விடயத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு தவறான முறையில் இட்டு கட்டப்பட்ட இந்த நிகழ்வு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 13 வயதாக இருக்கின்ற போது, சிறுமியாக இருக்கின்ற போது இந்த நிகழ்வு ஏற்பட்டது. இவ்வாறு இந்த உலகம் பரப்பப்பட்டு விட்டது. இதில் பரப்பப்பட்ட ஒரு சஹாபிதான் அவர்கள். இவர்கள் யாரென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு விதத்தில் மனைவியாக வருகின்றார்கள், இரண்டு விதத்தில் மைனியாக வருகின்றார்கள். ஒன்று, தனது அடுத்த மனைவியான ஜைனப் பின்த் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியாக இருக்கின்றார். இன்னொன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமாவுடைய மகளாகவும் இருக்கின்றார். இதனால் இரண்டு விதத்தில் இவர்கள் மைனியாக இருக்கின்றார்கள். தனது சொந்த மனைவியின் சொந்த தங்கச்சியாக இருப்பதன் காரணமாக அங்கே மைனியாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த விதத்தில் மைனி என்று பாராது, தன்னுடைய சகோதரியின் கணவன் என்று பாராது, இந்த விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக இந்த விடயத்தை உலகிலேயே பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இதையெல்லாம் மறந்து நாம் வாழக்கூடாது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த இட்டுக்கட்டப்பட்ட இந்த சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. உலகத்திலே என்ன நடக்குது என்று கூட தெரியாமல் இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கின்றார்கள். சுமாராக இந்த உரையும் நடந்து 20 நாட்களாக ஆகிவிட்டது. அந்த 20 நாட்கள் ஆகியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. எனக்கு எதிராக சமூகத்தில் மிக இவ்வாறு இட்டுக்கட்டப்பட்டிருக்கின்றது, சமூகத்தில் என்னை கேவலமாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றவரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது. சிறுமியாக இருந்தார்கள், 13 வயது அந்த சஹாபியாக இருந்தார்கள். இதனால் அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஒரு நாள் இரவு நேரம் உம்மு மித்தஹ் என்ற சஹாபி இந்த சாதி யார் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சாட்சியாக இருக்கின்றார்கள். இந்த சாட்சியை அழைத்துக் கொண்டு இரவு நேரத்தில் டாய்லெட் போவதற்காக, பாத்ரூம் போவதற்காக அவர்கள் இந்த தாயை எழுப்பிக் கொண்டு பயத்தின் காரணமாக செல்கின்றார்கள். ஏன், சிறுவயது என்பதன் காரணமாக இன்னொரு உதவியை அழைத்துக் கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறு செல்கின்ற போது அந்த உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சாட்சியான அவர்கள் தன்னுடைய மகன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்ட இந்த சம்பவத்தை பரப்பி தெரிந்ததன் காரணமாக, மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருந்ததன் காரணமாக அந்த உம்மு மிஸ்தர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், மிஸ்தர் கைஸ மிஸ்தர், கை மிஸ்தர் என்பவன் நாசமாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அந்த மிஸ்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய தாய் திட்டிக் கொண்டிருக்கின்றால், பேசிக் கொண்டிருக்கின்றால். இதனை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காதில் விழுந்தது. அவர்கள் கேட்டார்கள், மதுருடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட இந்த சஹாபியை பார்த்து, உங்களுடைய மகனை பார்த்து ஏன் இவ்வாறு நீங்கள் திட்டுகின்றீர்கள், ஏன் அவன் நாசம் உண்டாகட்டும் என்று வருவா செய்கின்றீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, உனக்கு நடந்த விடயம் தெரியாதா, மக்களுக்கு மத்தியிலே உன்னை கேவலமாக இவன் பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், உன்னை இட்டு கட்டிக் கொண்டிருக்கின்றான், இந்த விடயம் உனக்கு இதுவரை காலம் தெரியாதா, சுமாராக 20 நாட்கள் ஆகிவிட்டது, அந்த 20வது நாளில் தான் இந்த விடயம் நிகழ்கின்றது கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நடந்த விடயம் தெரியாதே, இவ்வாறு என்னை பற்றி சமூகம் பேசிக் கொண்டிருக்கின்றதா என்றெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அடுத்து கொண்டு அவர்கள் மிகவும் வருத்தத்தோடு கவலைப்பட்டவர்களாக தன்னுடைய கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கின்றார்கள். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை நாம் படிப்பினை பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக இட்டுக்கட்டப்பட்ட இந்த சம்பவம் நபி அவர்களுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய மனைவியிடத்தில் அந்த விடயத்தை கூறவில்லை. அவர்கள் பேசுகின்றார்கள், குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்றார்கள், ஆனால் இந்த விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், அதிர்ச்சியான விடயங்களை, கோபகரமான விடயங்களை, துக்கமான இந்த விடயங்களை தன்னுடைய மனைவியிடத்திலே கூறினால் இதுவுமோ சந்தேகத்திற்கிடமான ஒரு விடயம், இந்த விடயத்தை அவர்களுக்கு நான் தெரிவித்தால் என்னுடைய மனைவி கோபப்படுவாள், என்னுடைய மனைவி கஷ்டப்படுவாள், அவளுக்கு வருத்தம் உண்டாகும் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனைவியிடத்திலே கூறவில்லை. இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். எமது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால், எமது குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கு மத்தியிலே சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அங்கே அதிர்ச்சியான விடயங்களை, குழப்பமான விடயங்களை, சந்தேகத்துக்குள்ளான விடயங்களை, துக்கமான விடயங்களை அந்த மனைவியிடத்திலே உடனடியாக எடுத்து கூறாமல் இருப்பது, அதில் தான் மனித வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கின்றது, குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கின்றது என்பதை இந்த உலகத்தாருக்கு, இஸ்லாமிய சமூகத்தாருக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வின் போது படிப்பினையாக படித்து தருகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் படிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, சமூகத்தில் உன்னை பற்றி கேவலமாக பேசுகின்றார்கள், உன்னால் ஏதும் தவறு நடந்திருந்தால் அதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள், இஸ்திஃபார் செய்துகொள் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள். சொன்னதுதான் மாத்திரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதுவும் பேச முடியாது. அழுகின்றார்கள், இரண்டு நாட்களாக தொடர்ந்து அழுகின்றார்கள். அழுது அழுது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணீரில் கூட வரவில்லை, கண்ணீர் வந்து முறிந்து விட்டது, அதற்கு பின்னால் கண்ணீர் இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அழுது கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உணர்ந்தார்கள், எனது கணவனுக்கு மத்தியிலே நான் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டேன், எனவே இதற்பின்னால் நான் கணவனோடு வாழ்வது அர்த்தமில்லை, இதற்பின்னால் கணவனோடு வாழ்வதில் சந்தோஷம் கிடையாது, எனவே என்னின் மூலம் எனது கணவனுக்கு சமூகத்திலே கேவலம் உண்டாகின்றது, கவலை உண்டாகின்றது, இதனால் நான் என்னுடைய வீட்டுக்கு போகின்றேன், எனது குடும்பத்தாரிடத்திலே சென்று வாழ்கின்றேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி கொடுக்கின்றார்கள். கொடுத்தவுடன் அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலும் சென்று, தந்தையே என்னுடைய உடையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று, நான் நிலபராதி, நான் சுத்தமானவள் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே இவ்வாறு என்னுடைய மகளான உன்னை பற்றி சமூகம் இவ்வாறு பேசி தருகின்ற போது நான் இவ்வாறு இந்த விடயத்தை நபிக்கு முன்னால் வைத்து சொல்வது, நான் இவ்வாறு முகத்தில் முடிப்பது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் கூறி விடுகின்றார்கள். அந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், அழுகின்றார்கள், ஏதோ என்று ஒன்றும் செய்வதென்று முடியாது, அவர்கள் தத்தளிக்கின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கட்டத்தில் நாம் சிந்திப்போம், அது எனது மனைவியாக அல்லது எனது சகோதரியாக இருக்கும் என்றால் இந்த நிலவரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டும், எனது மக்கள் எனது பிள்ளைகள் சமூகத்தில் தவறு செய்கின்றார்களா, நான் அந்த தவறை விட்டுவிடக் கூடாது, எனது மக்கள் எனது பிள்ளைகள் தவறு செய்தவர்களாக வாழக்கூடாது என்பதை இந்த இடத்திலே இன்னொரு படிப்பிலையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தாருக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, சிந்திப்போம், எமது பிள்ளைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எமது பிள்ளைகள் சமூகத்துக்கு மத்தியிலே பகிரங்கமாக தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இதனை பற்றி சிந்திப்போமே, இதனை கவனித்து இதனை பற்றி கவலைப்படுவோமே என்ற உணர்வு எந்த பெற்றோர்களிடத்தில் வருகின்றது? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திப்போம், உணர்வு பெறுவோம், இஸ்லாமிய வாழ்க்கையை பின்பற்றுவோம், இதிலிருந்து நாம் படிப்பினை பெறுவோம். இதன் மூலம் எமது பிள்ளைகள் எமது குடும்ப வாழ்க்கையில் உருவாகின்ற எமது பிள்ளைகள் சமூகத்துக்கு சிறந்தவர்களாக சமூகத்தின் சிறந்த தலைவர்களாக உருவாகுவதற்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இதனால் இந்த விடயத்திலிருந்தும் நாம் அடிப்படை பெற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், தந்தையும் முற்றிவிட்டார்கள், தனது கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய விடயத்தில் அவர்களும் மனவேதனைப்பட்டு அவர்களும் தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அவர்களுக்கு நினைவு வருகின்றது, யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததை கண்டு தன்னுடைய மகனை அவர்களுடைய அடுத்த மக்கள் கிணற்றில் போட்டு அவர்களை கொலை செய்ய நாடிய அந்த சந்தர்ப்பத்தில் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதுகின்றார்கள், அங்கே பொறுமையை கடைபிடிக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும், தனக்கு ஏதும் கவலை வந்துவிட்டால், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அந்த அடுத்த கட்டமாக உடனடியாக நாம் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அதே போல் அந்த பொறுமையின் பிரகாரம் அல்லாஹ்விடத்திலே நான் கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனை வந்திருக்கின்றது, இந்த பிரச்சனை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது, இதனை நிவர்த்தி செய்து தந்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துமாறு அல்லாஹ்வுடன் தொடர்பை சீர்படுத்திக் கொள்ளுமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சமூகத்தாருக்கு அடுத்த படிப்படையாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே, குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே இவ்வாறு பிரச்சனைகள் வந்துவிட்டால் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்து தனது கணவனை, தனது அடுத்தவர்களை எவ்வாறு சந்தோஷப்படுத்தலாம் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த விடயத்தின் மூலம் சமூகத்தாருக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், 29 நாட்களாக ஆகிவிட்டது, இந்த விடயம் நடந்து 29 நாட்களாக ஆகிவிட்டது, இதுவரை காலமும் அல்லாஹ்விடத்திலே இருந்து வகியேதும் வரவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கட்டத்தில் சில சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்கின்றார்கள், ஆலோசனை கேட்கின்றார்கள். அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை கேட்கின்றார்கள். இந்த ஆலோசனை எமக்கு மத்தியிலே வர வேண்டும், எமக்கு மத்தியிலே ஏதாவது குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று சொன்னால் நாம் குடும்பங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற அல்லது ஊருடைய தலைவர்களை அழைத்து, எமது மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய புத்திஜீவிகளை அழைத்து ஆலோசனை செய்வது, மசூரா செய்வது இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது, மனிதர்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கின்றது என்பதை இந்த விடயத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடுத்த சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை பெற்றதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நபியாக இருந்தும் பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகின்ற போது முக்கியமாக சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை பெறுகின்றார்கள் என்று சொன்னால் நாமும் தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாது, சாந்தோஷிகரமாக முடிவெடுக்க கூடாது. அடுத்தவர்கள் புத்திஜீவிகள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள், தலைவர்கள் இருப்பார்கள், குடும்பத்தில் மிக முக்கியமானவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் அழைத்து ஆலோசனை செய்வதன் மூலம் நிச்சயமாக சிறந்த முடிவை பெற்றுக் கொள்ள முடியும், பிரச்சனைகள் இருந்து முடிவை பெற்றுக் கொள்ள முடியும். இதுதான் இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களாக கேட்கின்றார்கள், உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் இதுவரை காலமும் எந்த வகையும் வரவில்லை, நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆயிஷாவை நன்றாக தெரியும், நான் ஒன்றாக சிறுவயதிலே பழகி இருக்கின்றேன், ஆனால் இந்த ஆயிஷாவை போன்று மிக பத்தினி பெண்ணாக யாரையும் இந்த உலகத்திலே காணவில்லை என்று அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். இன்னொரு பக்கமாக அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், அலியே, ஆயிஷாவுடைய விடயத்தில் நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தானா மனைவி, வேற மனைவி இல்லையா, நீங்கள் பிரிந்து விடுங்களேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரங்களில் ஆலோசனை கூறுகின்ற நேரத்தில் சில விடயங்களை சிந்தித்து பேச வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மனிதனின் குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் இருவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் உண்டாவதற்கு மிக மிக அடிப்படை காரணம் நாம் பேசுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறிய இந்த விடயம் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக வேதனையை கொடுத்தது, கவலைப்பட்டார்கள். பிற்பட்ட ஒரு காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தின் பின்னணியாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக அந்த யுத்தத்திலே குதிக்கின்றார்கள் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை காரணம் நாம் பேசுகின்ற வார்த்தை சிந்தித்து பேச வேண்டும். எமது வார்த்தை அடுத்தவர்களின் உள்ளத்தை உடைத்து விடக்கூடாது, அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பேச வேண்டும் என்பதைத்தான் இன்னொரு விடயத்தை இந்த விடயம் எங்களுக்கு படிப்பினையாக தருகின்றது. அருமை இஸ்லாமிய சகோதரிகளே, அதே போன்று உமர் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், உமரே ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களுடைய விடயத்தில் இதுவரை காலமும் வகி வரவில்லையே, நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தனது நாவை தனது வார்த்தையை நிதானமாக சிந்தித்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறுகின்றார்கள். எவ்வாறு சொன்னால் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்தது யார் என்று கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தான் எனக்கு முடித்து தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்த ஒவ்வொரு திருமணமும் அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் தான் முடித்தார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். கேட்ட நேரத்தில் தான் இந்த கேள்வி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா மிகவும் நல்லவள், அவள் மிகவும் சுத்தமானவள், எந்தவித குற்றமும் செய்யாத ஒரு சஹாபி பெண், இந்த விடயத்திலே நீங்கள் நிதானமாக சிந்தியுங்கள் என்று கூறிய நேரத்தில் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்தில் சுமாராக சூரத்து நூறுடைய முதல் 10 ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கி காட்டுகின்றான். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இது மிகப்பெரிய இட்டுக்கட்டாக இருக்கின்றது. அப்துல்லா உபயின் தலூர் என்ற அந்த முனாபிக்கினால் இட்டுக்கட்டப்பட்டு பிரபல்யமாக அந்த 3 சஹாபாக்கள் உங்களுடைய குடும்பத்தினர்களில் இருந்தே இந்த வளையம் பகிரங்கப்படுத்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் கேவலப்படுத்துவதற்காக விட்டுக்கட்டப்பட்ட விடயம். இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெறுங்கள், உங்களுடைய சமுதாயமும் படிப்பினை பெறட்டும். பிரச்சனைகள் உருவாகுவது குடும்பங்களில் இருந்துதான். அந்த குடும்பங்கள் தான் பெரும்பாலும் பின்னணியாக இருப்பார்கள். அதற்காக அந்த பிரச்சனைகளின் உருவாக்கத்தின் பின்னணியாக இருப்பதனால் குடும்பங்களை துண்டித்து வாழாது அவர்களை சேர்த்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கையின், இஸ்லாமிய வாழ்க்கையின் படிப்பினை தரக்கூடிய இந்த நிகழ்வாக இருக்கின்றது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மிக புத்திசாலியாக சுத்தமான ஒரு சஹாபி பெண்ணாக இருந்தார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு இந்த விடயத்தை பரப்பித்திருந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள். ஆனால் பிற்பட்ட காலத்தில் முல்தசம் என்ற மக்காவிலே இருக்கின்றது, அந்த இடத்தில் சென்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹஸ்ஸான் பின் சாபித்துக்காக துவா செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹஸ்ஸான் பின் சாபித், ஹஸ்ஸான் பின் சாபித்துக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக, அந்த சஹாபிக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அங்கே அல்லாஹ்விடத்திலே கையேந்திருந்தார்கள். அருகாமையில் இருந்த சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, உங்களுக்கு எதிராக இட்டுக்கட்டிய இந்த மனிதருக்கா நீங்கள் இவ்வாறு துவா செய்கின்றீர்கள், இவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் இவ்வாறு துவா செய்கின்றீர்கள் என்று கூறிய நேரத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் ஒவ்வொரு கணவன் மனைவியும் இந்த விடயத்தில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் செய்த நலவை பார்ப்போம், தீங்கை பார்த்துவிடக் கூடாது. இவர் செய்த நலவை பார்ப்போம், தீங்கை பார்த்துவிடக் கூடாது, அநியாயத்தை பார்த்துவிடக் கூடாது, அதற்கு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். என்னின் மூலம் இந்த சஹாபி நரகம் சென்று விடக் கூடாது என்பதனால் நான் துவா செய்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை இன்றைய எமது மனைவிமார்கள் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய மனைவிமார்கள் இந்த விடயத்தை சிந்திக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு எதிராக தான் யாராலும் அநியாயமாக ஏதும் வார்த்தைகள் கூறிவிட்டால் இதனால் அந்த மனிதர்களை திட்டுவது, அவர்களுக்காக வலுவா செய்வது, அவர்களின் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு படிப்பினையாக சொல்லித் தருகின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டத்தில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்காக துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை உறுதிப்படுத்திவிடு, நல்ல வாழ்க்கையை கொடுத்துவிடு என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்காக துஆ செய்கின்றார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய, நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு விடயம்தான் ஒவ்வொரு கணவனும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு ஆண் மக்களும் சிந்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக விட்டு கட்டிய, கேவலமாக பரப்பி கொண்டிருந்த இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மன்னித்து துஆ செய்ததன் காரணமாக ஒவ்வொரு கணவனும் படிப்பினை பெற வேண்டும். ஏதாவது என்னுடைய மனைவிக்கு எதிராக ஏதாவது யாரும் கூறிவிட்டால், அவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் அதனை மறந்து விட வேண்டும், அதனை நினைத்தும் பார்க்க கூடாது, அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டித்தருகின்ற ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக விட்டு கட்டப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நிகழ்வில் இருந்து நாம் பல படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், பல படித்தரங்களை இந்த சம்பவத்தின் மூலம், இந்த நிகழ்வின் மூலம் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய, ஒவ்வொரு தனி மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையுடைய, சமூக வாழ்க்கையுடைய, அரசியல் வாழ்க்கையுடைய ஒரு வெற்றியாக இருக்கின்றது. அந்த வெற்றியை படித்துக் கொள்வதற்காக, அந்த வெற்றியை எமது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எமது வார்த்தை சிறந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு மத்தியிலே குத்தி காட்டி பேசக்கூடாது, அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் உடைந்து விடும் அளவுக்கு பேசக்கூடாது. எமது வார்த்தை நிதானமாக இருக்கும் என்று சொன்னால், நாம் பேசுகின்ற வார்த்தையை சிந்தித்து பேசுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே, சமூகத்தாருடைய வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக வாழ முடியும் என்பதைத்தான் ஆதித்தரமாக இந்த விடயம் எங்களுக்கு படிப்பினையாக பெற்று தருகின்றது. இதனை எமது வாழ்விலே கடைபிடிப்போம். எமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வெற்றியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எமது வாழ்க்கையில் நாம் அடுத்தவர்களோடு இரக்கமாக இருக்க வேண்டும், அடுத்தவர்களோடு கடுஞ்சல்லோடு பேசக்கூடாது, குத்தி காட்டி பேசக்கூடாது, உள்ளங்கள் உடைந்து விடும் அளவுக்கு பேசக்கூடாது. அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். எவற்றெதிராக எது செய்தாலும், என்ன அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கு நாம் துஆ செய்து அந்த விடயத்தை மன்னித்து விடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் படித்துக் கொண்ட இந்த படிப்பினையை பெற்று எமது வாழ்க்கையில் வாழ்க்கையாக காட்டி, இஸ்லாம் காட்டி தந்த அந்த வாழ்க்கையாக சரியான முறையில் வாழ்வதற்கு எல்லாமல்ல அல்லாஹ்வுல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.